ஆழ்வாரம் பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம், ஜெயர் திருவடிகளே சரணம், மதுர கவியாழ்வார் திருவடிகளே சரணம். அவிதித விஷயாந்தர ஷடார்ஹேர் உபனிஷதாம் உபகானு மாத்திர போகா அபிச்சா குணவசாத் ததேக சேஷி மதுர கவர் ஹிருதயே மமாவிரஸ்து. வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் வன்குருகூர் ஏறு. எங்கள் வாழ்வாம் என்னேத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். சித்திரையில் ஏந்த திருவாதிரை நன்னாளான எதிராசர் தோன்னிய மகோத்சவத்தை அடுத்து வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்கலையை என்று சித்திரையில் சித்திரை நன்னாள் மகோத்சவத்தை கொண்டாட இருக்கிறோம். ஆயர் பெருமான் அவனொருவன் குழலூதின பொழுது மரங்கள் நின்று மதுதாரைகள் வாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பல் திருமால் நின்ன நின்ன பக்கம் நோக்கி என்னும் கரவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திருந்து செவிகாட்ட இல்லாவே என்று இப்படி கண்ணனினுடைய குழல் இசைக்கே மயங்கி நின்ற அத்தனையும் இப்படி அவன் எம்பெருமான் தாமரை மலர்களை வேண்டுமென்றால் மலரச் செய்யலாம். ஆனால் ஜீவாத்மா என்ற தாமரை மலருக்கு ஞான விகாசத்தை செய்ய முடியவில்லை. ஆதித்ய ரமதிவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் வத்தி விகசியாத போதிர்காலம் போதிர்கமலம் மலர்ந்தது எப்பொழுது என்னால் வகுளபூஷண பாஸ்கர உதயத்தில். இப்படி பகவத் அவதாரத்தில் நடக்காதது ஆழ்வார் அவதாரத்தில் நடந்தது என்று இந்த மதுரகவி ஆழ்வார் வகுளபூஷணரின் மேன்மையை கண்ணினும் சிறுத்தாம்பு என்றதிலே முதல் பாசுரம் தொடங்கி சொல்கிறார். வேதத்தையும் வேதத்தின் உட்பொருளையும் அதாவது பகவத் பாகவத விஷயத்தை என் நெஞ்சில் நிறுத்தினார். இப்படி அவர் செய்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரமாய் என்ன செய்ய முடியும் என்றால் உந்தன் மொய் கழலுக்கே அத்தமான திருவடிகளுக்கு அன்பையே பிராவண்யத்தையே ஆசையை உற்சாகத்தையே செய்ய முயல்கிறேன் என்கிறார். விக்கவேதியர் வேதத்தின் உட்பொருள் என்ற பாசுரத்திலே ஆழ்வாருக்கு அடிமைப்பட்டேன் என்று தெரிந்து கொண்டேன் என்று சொல்றார். அதற்கு ஒரே பயன் கிஞ்சிக்காரம் பண்ணுவது கைங்கரியம் பண்ணுவது என்று சொல்கிறார். அப்படி என்ன கிஞ்சிக்காரம் செய்வது என்று தேடின பொழுது ஆழ்வார் தனக்கு நிரபேட்சமாக சுயப்பிரயோஜனம் அன்றிக்கே இப்படி உபதேசித்தாரே, அதாவது பயன் அன்று ஆகிலும் பாங்கு அல்லர் ஆகிலும் இப்படி உபதேசம் செய்தாரே. பயன் அன்று என்றால் ஆழ்வாருக்கு என்னால் பயன் என்று ஒன்றுமில்லை. பயன் பிரயோஜனம் அது தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ற எந்த பிரயோஜனமும் ஏற்பட போவது இல்லை. மேலும் திருஷ்ட பிரயோஜனம் என்றால் கண்ணாலே காணக்கூடியது திருஷ்டமானது திருஷ்ட பிரயோஜனம். இந்த உலகத்திலே அர்த்த பிரயோஜனமோ அல்லது அதிருஷ்ட பிரயோஜனம் அந்த உலகிலே இருக்கும்படியான தர்மமோ என்னால் ஏற்பட போவது இல்லை. ஆக தர்மார்த்தம் நான் சாத்தாம் என்கிறபடியே தர்மம் அர்த்தங்கள் இல்லை. ஆனால் ஒரு ஆச்சாரியனுக்கு சுசுருஷையாவது செய்யலாமே என்று பார்த்தால் அதற்கும் இங்கே வழி இல்லை. ஆழ்வாரோ கூவிக்கொள்ளாய் கருமாணிக்கமே என்றும் நாளேல் அறியேன் என்று எம்பெருமானிடத்திலே சேர்வதற்காகவே காத்துக் கொண்டிருக்கிறார். ஆக இப்படி பயனில்லை பாங்கு இல்லை என்றாலும் என்னுடைய துர்க்கதியே பார்த்து உபதேசம் செய்தார். நான்மறையாளர்கள் பொன்மையாக கருதுவர்கள் ஆதலில் அன்னையாய் அத்தனாய் ஆச்சாரியனுமாய் நின்று உபதேசித்தார் என்கிறார். நான்மறையாளர்கள் பொன்மையாக கருதுவர் ஆதலில் அதையே பற்றுக்கோடு பற்றாசாக வைத்துக்கொண்டு துர்கதி என்ற தகுதியை பார்த்து என்னுடைய துர்க்கதி என்ற தன்மையை பார்த்து தனக்கு ஒரு பிரயோஜனம் என்று பாராமல், ஸ்வப்ரயோஜன நிரபேட்சத்துவம் என்று இல்லாமல், பிறருடைய துர்க்கதி என்னுடைய துர்க்கதியை பொறுக்க மாட்டாமையாலே உபதேசம் செய்தார். ஆச்சாரிய சத்துக்கள் பிறருடைய துர்க்கதியை பொறுக்க மாட்டாமையாலே உபதேசம் செய்வார்கள். அதிலே அக்ரரான ஆழ்வார் பயனல்லன் பாங்கல்லன் என்ற போதிலும் உபதேசித்தார் என்கிறார். ஏகாக்கி ந ரமேத்து என்று ஸ்ரீவைகுண்டத்திலே சர்வரோடு எம்பெருமான் எழுந்தருளின பொழுதும் சம்சாரிகள் இன்னும் கூடவில்லையே என்று தனித்து மகிழ்ச்சியற்று இருந்தார். இந்த ஜீவாத்மாவும் துர்கதியாலே எம்பெருமானோடு சேர முடியவில்லையே என்று தனித்திருக்க, ஒரு ஆச்சாரியனானவன் செய்யக்கூடிய காரியம் என்ன என்று பார்த்தால், அம்பன் அரங்கனுக்கும் அந்தருக்கருக்கும் ஆதி சம்பந்தம் காட்டி சேர்த்து வைக்கும் அவனே ஆச்சாரியன் என்பதனாலேயே, ஸ்வ பிரயோஜனம் அன்றிக்கு என் தனிமை தீர்க்க உபதேசித்து பின் பகவத் சம்பந்தத்தையும் பெற்றுக் கொடுத்தார் என்கிறார். எம்பெருமான் அதிகாரம் பிறந்தவர்களுக்கே, அதாவது எம்பெருமானே பிராபகமும் பிராபியமும் என்று அற்று தீர்ந்தவர்களுக்கே விரோதியை போக்கி பணிகொள்வான். ஆனால் இது ஒண்ணுமின்னி இருப்பவர்களையுமே பணிகொள்வார் ஆச்சாரியர். அதாவது அதிகார நிஷ்பத்தியையும் கொடுத்து பின்பு உபதேசிப்பார். ஆழ்வாரோ ஏ பாவம் பரமே என்னும் சொன்னால் விரோதம் இது, ஆகினும் சொல்லுவன் கேண்மினோ, பயனல்லன் பாங்கல்லன் அதிகாரியும் இல்லை என்ற பொழுதிலும் கேட்பதற்கு மட்டும் தயாரா இருந்தாலே சொல்லுவேன், சொன்னால் விரோதம் இது ஆகினும் சொல்லுவேன், கேள்வினோ கேளுங்கள் என்று கேட்பவை கேட்பதற்கு தயாரா இருந்தாலே உபதேசிப்பன் என்று சொன்னாரே, அதுபோலே பிரகலாதனும் ஸ்ரீயதாம் லோபாதி காரணம் பரமார்த்த விஷயமாக இந்த உண்மை பொருளானது எல்லோராலும் நன்றாக கேட்கப்படட்டும் என்று சொன்னார். அசுர சம்பந்தம் பெற்றவர்களே உண்மையை கேளுங்கள், பகவான் நாராயணனே எப்பொழுதும் ஸ்மரிக்கத்தக்கவன் என்று உபதேசித்தார். ஆக இந்த அசுர சம்பந்தம் என்பதே துர்க்கதி, ஸ்வ பிரயோஜனம் அன்றிக்கே பிறருடைய துர்க்கதியை பார்த்து பொறுக்க மாட்டாமையாலே உபதேசிக்கிறார்கள். அப்படி பயனல்லன் பாங்கல்லன் அதிகாரியும் இல்லை என்ற பொழுதிலும் ஆழ்வார் எனக்கு உபதேசித்தார். பயன் பாங்கு அதிகாரம் இல்லை என்றாலும் துர்க்கதியை பார்த்து உபதேசித்தார் என்கிறார். அப்படி உபதேசித்த பின்பர் செயல் நன்றாக திருத்தி ஆகும்படி திருத்தி உபதேசித்து பணிகொண்டார். செயல் நன்றாக திருத்தி பணிகொண்டார், செயல் நன்றாக திருந்தி இருக்கும்படி உபதேசித்தார், உபதேசித்து பணிகொண்டார் என்கிறார். தான் திருத்த என் செயல் நன்றாய் ஆகும்படி திருத்தி பணிகொண்டார் என்றும், ஆழ்வார் செயல் நன்றான செயல் இருந்தபடியாலே என்னை திருத்தி பணிகொண்டார் என்றும் இரண்டு அர்த்தங்கள் இந்த இடத்திலே சாதிக்கிறார்கள் பூர்வர்கள். அப்படி செயல் நன்றாய் ஆகும்படி செய்து மேற்கொண்டு என் அனுஷ்டானம் நன்றாக ஆகும்படியும் திருத்தி பணிகொண்டார். அதாவது முதலிலே ஸ்ரவணம், ஸ்ரவணம் கேட்பதற்கு உரிய உபதேசத்தை செய்து திருத்தி பணிகொண்டார். பின்பு அந்த விஷயத்திலேயே மனனம் இருக்கும்படியான அதை செய்தார். மனனமான பின்பு அதிலே மகா விஸ்வாசம் உண்டாகும்படியாகவும், அதற்கு பிறகு அதிலே ஆழ்ந்த அனுஷ்டானம் உண்டாகும்படியும், அதாவது அசதனுஷ்டானம் இன்றிக்கே சத்தனுஷ்டானம் மட்டுமே உண்டாகும்படி திருத்தி பணிகொண்டார் என்று செயல் நன்றாக திருத்தி பணிகொண்டார். என் கையில் என்னை காட்டி கொடுக்காமல் அவரே என்னை திருத்தி பணிகொண்டார். ஆக பயனல்லன் பாங்கல்லன் என்ற பொழுதிலும் செயல் நன்றாக என் செயல் நன்றாக ஆகும்படி என் கையில் என்னை காட்டிக் கொடுக்காமல் அவரே என்னை திருத்தி பணிகொண்டார் என்கிறார். பணிகொள்வான் என்றால் நன்றாக கைங்கரியம் செய்யும்படி என்னை வைத்தார். கைங்கரியம் என்ன கைங்கரியம்? பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம். அதத்தான் ஸ்ரீவசன பூஷணத்திலையும் பிராபியத்துக்கு பிரதம பருவம் பகவத் கிஞ்சித்காரம், மத்தியம பருவம் பாகவத கிஞ்சித்காரம் என்னும், சரம பருவம் ஆச்சாரிய கிஞ்சித்காரம் என்னும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதே மாமுனிகள் வியாக்கியானத்தில் பிராபியத்துக்கு பிரதம பருவம் ஆச்சாரிய கிஞ்சித்காரம் என்னும், மத்தியம பருவம் பகவத் கிஞ்சித்காரம், சரம பருவம் பாகவத கிஞ்சித்காரம் என்னும் சொல்கிறார். இது அப்படியே மாற்றி இருக்கிறதே என்று பார்த்தால், ஆச்சாரிய கிஞ்சித்காரம் பிரதம பருவம் என்றால் ஆச்சாரியனிடத்திலே சென்றால் ஆச்சாரியனுடைய உகப்பு என்று சொல்லும் பொழுது அது பகவானிடத்திலே கைங்கரியம் செய்வது என்று காட்டி கொடுப்பார். ஆகா, ஆச்சாரிய கிஞ்சித்காரம் என்பது ஆச்சாரியனுடைய உகப்புக்காக செய்யப்படக்கூடியது. அது நேரடியாக பகவத் கிஞ்சித்காரத்திலே சென்று, ஆச்சாரிய கிஞ்சித்காரம் என்பது பகவானிடத்திலே சென்று செய்யக்கூடியது, ஆச்சாரியனுக்கு உகப்பு ஏற்படக்கூடியது. அதனாலே பிரதம பருவத்திலே ஆச்சாரிய கிஞ்சித்காரம் என்பதை பகவத் கிஞ்சித்காரம் என்று மறைமுகமாக சூச்சகமாக இந்த இடத்திலே காட்டி கொடுக்கிறார். அதே மத்தியம பருவம் என்பது பகவத் கிஞ்சித்காரம், எம்பெருமானுடைய உகப்பு. எப்பொழுது எம்பெருமான் உகக்கிறார் என்றால் அவனுடைய அடியார்களுக்கு செய்யும் கைங்கரியத்திலே. அப்ப பகவத் கிஞ்சித்காரம் என்று சொல்லும் பொழுது பாகவத கிஞ்சித்காரம் செய்தால் எம்பெருமானுக்கு உகப்பு ஏற்படுகிறது, பகவத் கிஞ்சித்காரம் செய்ததாக கருதப்படுகிறது. அதே சரம பருவத்திலே பாகவத கிஞ்சித்காரம் என்று மாமுனிவர் சொன்னார். ஆக பாகவத கிஞ்சித்காரம் என்றால் பாகவதிடத்திலே சென்று பாகவதர்களுக்கு உகப்பு ஏற்பட வேண்டும் என்றால் ஆச்சாரியனிடத்திலே சென்று கைங்கரியம் செய்ய வேண்டியது. ஆக ஆச்சாரிய கைங்கரியம் பாகவதர்களுடைய உகப்பு பாகவத கிஞ்சித்காரம் செய்ததாகவே சூச்சகமாக இந்த இடத்திலே காட்டப்படுகிறது. இப்படி ஆச்சாரிய கிஞ்சித்காரம் என்றால் ஆச்சாரியன் உகப்புக்காக பகவத் கிஞ்சித்காரம் பகவானுக்கு செய்யும் கைங்கரியம், பகவத் கிஞ்சித்காரம் என்பது பாகவதர்களிடத்திலே செய்யும் கைங்கரியம், அந்த உகப்பு எம்பெருமான் உகப்பாக ஆகிறது. அதே பாகவத கிஞ்சித்காரம் என்பது ஆச்சாரியனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம், அதுவே பாகவதர்களுக்கு உகப்பாக ஆகிறது. இப்படி ஒன்றுக்கு ஒன்று பிரவர்த்தகமாய் ஆயிற்று, பிரவர்த்தகமாக முடிவில்லாமல் இப்படி சென்று கொண்டிருக்கக்கூடியது. இதிலே ஒன்று எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை காட்டுகிறது, நிருபாதிக சம்பந்தம். அதாவது காரணத்தை பற்றி வாராதது. அதே மற்ற இரண்டுகளும் பாகவத சம்பந்தமும் ஆச்சாரிய சம்பந்தமும் சௌபாதிக சம்பந்தம் என்றும் உபாதியாலே வரக்கூடியது. அதாவது ஆச்சாரியனிடத்தில் உபகாரத்துவ உபாதியாலேயும், பின்னே பாகவதர்களிடத்தில் அதாவது எம்பெருமான் அடியார்கள் என்ற நினைவாலேயே உத்தேசிய உபாதியாலே அவரிடத்திலே வரக்கூடியது. இப்படி அனாதிகாரனான நிஷ்பலனான என்னை பயனுள்ளவனாகவும் பாங்குள்ளவனாகவும் நன்னாக திருத்தி பணிகொண்டார், பிரகாசப்படுத்தினார் என்று சொல்றார். ஒரு ஆச்சாரியனானவன் நிரபேட்ச பலமாக பலம் இல்லை பயனும் இல்லை என்றாலும் ஒரு சிஷ்யரிடத்திலே நன்றாக உபதேசம் செய்து அவருக்கு ஞான விகாசம் அடையும்படி மற்றும் செய்து தன்னில் மிஞ்சின அனுஷ்டானம் கொடுத்து பகவத் கிஞ்சித்கார யோகியதனாக்கி, இப்படி சேத்தனனை ஒரு ஆச்சாரியன் திருத்தி பணிகொண்ட பிறகு எம்பெருமானிடத்திலே சேர்க்கிறான், பகவத் கிஞ்சித்கார யோகியதனாக ஆக்கிறான். அப்படிப்பட்டவரை கைவிடாதவன் தான் தீர்ந்த அடியவர் தம்மை திருத்தி பணிகொள்ளவல்ல ஆர்ந்த புகழ் அச்சுதன் என்று சொல்லப்படுகிறது. அச்சுதன் என்றால் பற்றினவரை கைவிடாதவன். இப்படி சேத்தனனை பகவத் கிஞ்சித்கார யோகியதனாக்கி தன்னில் விஞ்சின அனுஷ்டானம் கொடுத்து ஒரு ஆச்சாரியன் செய்த பொழுது அப்படிப்பட்டவரை கைவிடாதவனாக இருக்கக்கூடியவன் தான் ஆர்ந்த புகழ் அச்சுதன் என்று எம்பெருமானுக்கும் அந்த புகழை பெற்றுக் கொடுக்கிறார் ஆச்சாரிய சத்துக்கள். இப்படி உபதேசம் செய்து ஞான விகாசம் அடையும்படி பிரகாசப்படுத்தி தன்னில் விஞ்சின அனுஷ்டானத்தையும் கொடுத்து செயல் நன்றாக திருத்தி பணிகொள்ளுபவனாய் இருப்பவர்தான் குயில் நின்றார் பொழிசூழ் குருகூர் நம்பி. நம்பி என்ற சப்தத்திற்கு இந்த இடத்திலே என்னிடத்தில் எதையும் எதிர்பாராத குணபூர்த்தி உடையவர் என்று இந்த பாசுரத்திலே சொல்லப்படுறது. அப்படி குயில் நின்னார் பொழிசூழ் குருகூர் நம்பி அவர் திருநகரி தேசத்திற்கு நிர்வாகர், என்னை பணிகொள்ளும் அவர். அதனாலே பொழிசூழ் குருகூர் நம்பி குருகூரிலே இருக்கக்கூடியவரான ஆழ்வார் பணிகொள்ளுபவர், பணி கொள்ளுவதற்காகவே புலீசூல் குருகூர் நம்பியாய் அங்கே அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். இப்படி பொழில்சூழ் குருகூர் நம்பி குயில் நின்னார் பொழில்சூழ், குயிலை சொல்லுவது இந்த இடத்திலே ஆழ்வார் தாம் காணவாரா என் கண்ணும் வாயும் துவர்ந்து என்று துவண்டு பாடினாலும் சரி, யாவர் நிகர் கழித்து சொல்லுவது என்று கழிப்புற்று பாடினாலும் சரி, இப்படி சொல்லக்கூடிய பாசுரங்களை அவர் சொல்லுவதை கேட்டு கேட்டே இந்த குயிலும் திருப்பி சொல்லும். திருநகரி குயிலும் திருவாய்மொழி பாடுகிறது என்று சொல்வதற்கேற்ப, ஊரும் நாடும் உலகமும் தன்னை போலே பகவத் பிரபாவத்தை பாடும்படி செய்தார் ஆழ்வார். அதுவும் சேத்தனர் அளவு இன்றிக்கே திரியக்குகள் அளவும் பணிகொள்வது, திரியக்குகள் குயிலையும் திருத்தினவர், அதனால் இந்த குயில் கூட திருவாய்மொழி பாடுகிறது. இல்லை, சாக்கா சம்பந்தம் பெற்றதாலே, திராவிட வேத சம்பந்தம் பெற்றதாலேயும் இந்த குயில்கள் திருவாய்மொழி பாடுகிறதோ என்றோ, அல்லது பாடும் குயில்கள் அதனால் திருவாய்மொழி பாடுகிறதோ என்றும் படியாக தோன்றுகிறது. ஆழ்வாருக்கு இவை தம்பிரான்மார்கள் போலே பாடுகிறது, அரையர் போலே. ஆழ்வாருக்கு இவை தம்பிரான்மார்கள் போலே பாடுகிறது. திருமங்கை ஆழ்வார் திருச்சித்திரக்கூடத்தில் செவ்வாய்கிளி நான்மறை பாடியது என்று சொல்றார். அந்த தேச சம்பந்தத்தாலே கிளி பாடினது என்கிறார். அதுபோலே ஆழ்வார் தேசத்திலே ஆழ்வார் சம்பந்தம் பெற்றதாலே இந்த குயில் பாடியது என்று சொல்ல வரார். இங்கே குயில் என்று எதற்காக சொல்ல வேண்டும் என்றால், மதுர வாக்கு, இவர் மதுர கவிகள், மதுரமான வாக்கு கொண்டவர், அதனாலே மதுர வாக்கை சொல்லக்கூடிய குயிலை சொன்னார். அதனால் குயில் நின்ற பொழில்சூழ் குருகூர் நம்பி என்னை திருத்தி பணிகொண்டார். பயன் அல்லவன், பாங்கு அல்லவன், அப்படிப்பட்ட என்னை கொண்டு திருத்தி பணி செய்து செயல் நன்றாக ஆகும்படி செய்தாரே, இந்த குருகூர் நம்பியானவருக்கு என்ன பிரதி உபகாரம் செய்ய முடியும்? ஆத்ம சமர்ப்பணம் பண்ணலாம் என்றால், இந்த ஆத்மாவை தேடி கண்டுபிடித்து கொடுத்து பின்பு பகவானிடம் சேர்ப்பிக்கக்கூடியவரான ஆச்சாரியன் ஆழ்வார் அதை செய்த பொழுதோ சொத்தோ சுகமோ ஆத்மாவோ எதையும் அவருக்கு பிரதி உபகாரமாய் கொடுக்க முடியவில்லை. ஆக என்ன பிரதி உபகாரம் செய்யலாம் என்று அலமருகிறேன் என்கிறார். உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் செய்த உபகார மேன்மையை பார்த்தால் ஒன்றுமே செய்வதற்கு இல்லை. ஆக என்ன செய்ய முடியும்? உந்தன் மொய்களுக்கு அன்பையே முயற்சி செய்கிறேன் என்கிறார். எப்படிப்பட்ட மொய்கழல்கள்? பகுளாபரணமாய் ஸ்ரீமத்தாய் இருக்கிற திருவடிகளுக்கு மேவினேன் அவன் பொன்னடி என்று சென்ன பாசுரங்களிலே சொன்னார். இந்த பாசுரத்திலே மொய்கழல் என்று சொல்றார். ஆக வகுளாபரணமாய் ஸ்ரீமத்தாய், வகுளாபரணமாய் என்று சொல்லும் பொழுது பரம பாவனமான திருவடிகள், சுத்தமாய் பொன் போலே உபாயமாய் இருக்கக்கூடிய திருவடிகள், அத பொன்னடி என்று காட்டிக் கொடுக்கிறார். ஸ்ரீமத்தாய் என்று சொல்லும் பொழுது மொய்கழல், அழகானதாய் அனுபவிக்க ஏத்ததாய் பரம போக்கியமாய் இருக்கக்கூடிய திருவடிகள். இப்படி பரம பாவனமும் பரம போக்கியமுமாய் இருக்கிற திருவடிகளுக்கு சிநேகத்தாலே ஆசையாலே உற்சாகத்தாலே என்ன பிரதிபகாரம் செய்யலாம் என்று அலமுறுகிறேன். யாதாத்ம பாவியாய் இந்த ஆத்மா உள்ள வரைக்கும் ஒன்னும் செய்ய முடியாமல் முயன்று கொண்டே இருக்கிறேன். அவர் செய்த உபகாரத்திற்கு மொய்களே ஏத்த முயல் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் என்கிறார். ஆத்மாவானது நித்தியமானது. ஆக உபகாரம் செய்ய வேண்டும், பிரதி உபகாரம் செய்ய வேண்டும், ஆனால் செய்ய முடியவில்லை. அதனால் உன் மொய்களுக்கு அன்பையே முயல்கிறேன், யாதாத்ம பாவியாய் முயன்று கொண்டே இருக்கிறேன் என்கிறார். நாமும் ஆழ்வார் திருவடி தாமரைக்கே முயலுவோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே சரணம். அடியேன்.